அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இறைவன் நிறுவின நீதியின் வழியை எல்லாரும் புரிந்து கொண்டு அந்த வழியில் நடக்கவும், இறைவனுக்கு கீழ்ப்படியவும், இறைவனிடம் உண்மையான அன்பும் சமாதானமும் உடையவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதற்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்முடைய கடந்த நிகழ்ச்சியில் இறைவனிடமிருந்து ஓட முயன்ற யூனுஸ் நபியை பற்றி பார்த்தோம். இறைவனின் முன்னிலிருந்து ஓடுவது என்பது நம்முடைய நிலையை விட்டு ஓடுவதற்கு சமானமானதாகும். பெரிய மீனுக்குள் கூட இறைவன் யூனுஸ் நபியுடன் சென்றான். யூனுஸ் நபி காலத்திற்கு பிறகு வந்த ஒரு இறைவாக்கினை பற்றியும், இறைவேதத்தில் நமக்கு அறியப்பட்ட ஒரு இறை தூதரை பற்றியும் நாம் இன்று படிக்கப் போகிறோம். மசீஹ் பிறப்பதற்கு 700 வருஷங்கள் முன்னமே வாழ்ந்த ஒரு இறைவாக்கினர்தான் இசையாஸ் நபி அவர்கள். இசையாஸ் சுலைமான் நபி அவர்கள் கட்டின வழிபாட்டு ஸ்தலத்தில் இறைபணி ஆற்றின ஒரு மவுலானா. ஒவ்வொரு நாளும் இசையாஸ் நபியுடன் மற்ற மவுலானாக்களும் சேர்ந்து இறைவனுக்கு குர்பான் என்னும் தியாக பலி செலுத்தி வந்தார்கள். இந்த காரியமானது உலகத்தின் பாவம் தீர்க்கு ஈசா நபி அவர்கள் தன்னுடைய உடலில் இந்த பாவங்களை சுமந்து கொண்டு தன்னை பரிசுத்த குர்பானாக ஒப்புக் கொடுக்க வேண்டியிருந்ததற்கு அடையாளமாக செய்யப்பட்ட ஒன்றாகும். ஒரு நாள் இசையாஸ் நபி அவர்கள் இறைவனின் ஆலயத்தில் குர்பான் செலுத்தும் போது அவருக்கு என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். இசையானின் புத்தகத்தில் 6வது சூரா 1-8 ஆயத்துகள் முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இவ்வாறு இறைவன் இசையாவுக்கு தன் மகிமையையும் பரிசுத்தத்தையும் வெளிப்படுத்தினான். இஸ்ரவேலருக்கு அல்லது யூதருக்கு இறைவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கவும், வர இருக்கும் தலைமுறையினரின் நலனுக்காக அதை ஒரு புத்தகமாக எழுதவும் இறைவன் இசையாசை அழைத்தான். இசையாஸ் மூலமாக இறைவன் அளித்த வேதம் மிகவும் பெரியதும் ஆழமான பொருள் கொண்டதாகவும் இருப்பதால் அந்த புத்தகம் முழுவதையும் நம்மால் ஆராய இயலாது. என்றாலும் இசையாசின் செய்தியை 2 முக்கியமான கண்ணோட்டத்துடன் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவது, யூதர்களின் பாவத்தையும் அதற்குரிய தண்டனையையும் இறைவன் கூறினான். இரண்டாவதாக, இசையாஸ் நபியின் பாவத்தையும் அதற்குரிய தண்டனையும் சுமக்க உலகத்திற்கு வர இருக்கும் மசீகை பற்றின நற்செய்தியையும் அவர்களுக்கு இறைவன் விவரித்தான். ஆகவே இசையாஸின் செய்தியை சுருக்கமாக கூறினால், 1, பாவம் மற்றும் அதன் தண்டனையை பற்றிய செய்தி. 2, பாவிகளுக்காக பாவத்தின் தண்டனையை செலுத்த வரும் இரட்சகரை பற்றிய செய்தியாகும். இறைவன் இசையாசுக்கு சொன்ன செய்தியை குறிப்பிடும் சில இறை வாக்குகளை முதலாவதாக மேற்கோள் காட்டலாம். இதனால் யூதர்களுக்கும் இந்த செய்தியை கேட்கக்கூடிய எவரும் இந்த செய்தியை அறிந்து கொள்ளலாம். ஏசாயா புத்தகம் 1:1-15 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா, யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகுடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழா இருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது. சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசையை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி குமாராவுக்கு ஒத்துருப்போம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். குமாராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடையே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. இசையாஸ் நபி யூதர்களின் பாசாங்குத்தனம் காரணமாக அவர்களை கண்டித்தார். இந்த வார்த்தைகளால் அவர்கள் செய்த பாவத்தை அவர் சுருக்கமாக கூறினார். மத்தேயு 15:8 ஏசாயா 29:13 வாசிக்கிறேன், கேளுங்கள். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. யூதர்களின் பிடிவாதத்தையும் பாவத்தையும் இசையாஸ் கண்டித்த பிறகு அவர் அவர்களுக்கு நற்செய்தியையும் சொல்ல தொடங்கினார். இதை நம்புகிற அனைத்து இன்சானின் உள்ளங்களையும் தூய்மைப்படுத்தும் சக்தி உள்ளது. பாவிகளை காப்பாற்றுவதற்காக உலகத்திற்கு வர இருக்கும் மசீகை பற்றி இசையாஸ் எழுதின சில அற்புதமான வார்த்தைகளை கேட்போம். இசையாஸ் 1:18 மற்றும் இசையாஸ் 40:1 1-10 முடிய மற்றும் இசையாஸ் 7:14 மத்தேயு 1:28 நாம் வாசிக்க கேட்போம். வழக்கோடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. சியோன் எனும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் எனும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இசையா ஸ்தபி மூலம் இறைவன் ஒரு பெரிய மர்மத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். இறைவன் தமது ரூஹில் குத்ஸ் என்னும் பரிசுத்த ஆவியை ஒரு கன்னியின் வயிற்றில் அனுப்ப திட்டமிட்டிருந்தான். ஒரு ஆணுடன் எவ்வித நெருக்கமும் இல்லாத பெண். மேசியா உலகத்தில் இப்படித்தான் பிறப்பார் என்பது உங்களுக்கு தெரியும். மசிக் அவர்களுக்கு இந்த உலக பிரகாரமான தகப்பன் இல்லை. இவர் பிறப்பதற்கு முன் பரலோகத்தில் இருந்தார். காரணம், இவர் ஆரம்பத்தில் இறைவனோடு கூட இருந்த இறைவனின் கலிமா ஆனவர். இசையாசின் இறைவாக்கின்படி மசிக் ஒரு மனித உடலில் இறைவனாக வாழ்வார் என்பது என்ன ஒரு அற்புதமான உண்மை. ரூஹான இறைவன் தன் ரூஹையும் தன் கலிமாவையும் ஒரு கன்னியின் வயிற்றில் வைக்கவும் பின்னர் ஒரு குழந்தையாக உலகில் பிறக்கவும் திட்டமிட்டான். இசையாஸ் இறை வாக்குரைத்தார், ஒரு கன்னி குழந்தையுடன் இருப்பார், ஒரு மகனை பெற்றெடுத்த பின் அவரை இம்மானுவேல் என்று அழைப்பார்கள். இம்மானுவேல் என்பதற்கு இறைவன் நம்முடனே இருக்கிறான் என்று பொருளாகும். இசையாஸ் 9:2-6 நாம் வாசிக்க கேட்போம். மற்றும் இசையாஸ் 35:5-6 வாசிக்க கேட்போம். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பிலே மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டி அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவு கம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். இன்று இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்குவதற்கு முன் இன்னும் ஒரு சுறாவை நாம் படிக்க வேண்டியதா இருக்கிறது. அது இசையாசின் 53வது சுறா. இசையாஸ் எழுதின எல்லா சுறாவிற்கும் இந்த சுறா மிகவும் அற்புதமான பகுதியாகும். காரணம், மசிக் பாவத்தின் தன்மையை தாங்குவதற்காக குர்பானாக செலுத்தப்படும் ஆடுகளைப் போல அவருடைய இரத்தத்தை எப்படி சிந்தினார் என்பதை இந்த சுறாவில்தான் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனல்லோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சுத்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். மசீகின் காலத்திற்கு 700 ஆண்டுகள் முன்னுமே இறைவன் தம்முடைய நபி இசையாஸ் மூலமாய் அளிக்கப்பட்ட இறைவாக்கை கவனமாய் கேளுங்கள். இசையாஸ் 53:5-6 இரு ஆயத்துகளிலும் 2 வித்தியாசமான செய்திகளை கொடுக்கிறது. ஒன்று கெட்ட செய்தி, இரண்டாவது நல்ல செய்தி. கெட்ட செய்தி என்னவென்றால், நாம் அனைவரும் பாவிகள், நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வழி இல்லை. அதனால்தான் நாம் அனைவரும் ஆடுகளைப் போல வழி தப்பி போனோம். நாம் ஒவ்வொருவரும் அவரவர் வழிகளை தெரிந்து கொண்டோம். நல்ல செய்தி என்னவென்றால், இறைவன் பாவிகளை காப்பாற்ற ஒரு திட்டத்தை வடிவமைத்தான். அந்த திட்டம் மசீகின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம். அதனால்தான் இசையாஸ் எழுதுகிறார். இசையாஸ் 53:6 நம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நண்பர்களே, பரிசுத்தவனாகிய கடவுளுக்கு முன்பாக உங்கள் பாவம் எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஒரு கன்னிப்பெண் மூலம் பிறந்த மசீஹ் எங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? குர்பான் செலுத்தப்பட்ட ஆடுகளைப் போல மசீஹ் ஏன் அவருடைய இரத்தத்தை சிந்த வேண்டும் என்பது உங்களுக்கு புரிகிறதா? இறைவாக்கினரான இசையாசின் ஜீவனை கொடுக்கும் வார்த்தைகளை தியானம் பண்ணுங்கள். இசையாஸ் 53 முழுவதையும் புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு அருள் செய்வான். தேவைப்பட்டால் எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு புரியாத பகுதிகளை உங்களுக்கு புரிய வைப்போம். இசையாஸ் 1:18 நான் வாசிக்க விரும்புகிறேன். வழக்கோடவும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேறென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனித்த வண்ணம் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. இன்ஷா அல்லாஹ், நமது அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை இறை அருள் உங்களோடு இருப்பதாக என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி. ஆமீன்.